بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، ايها الشيطان يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான அகிலத்தாருக்கு அருட்கொடையாக இந்த சமுதாயத்துக்கு சத்திய மார்க்கத்தை தன்னலமில்லாமல் எடுத்து சொன்ன அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, இன்றைக்கு நாம் இஷா தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் விரும்புகின்ற அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய ஒரு நல்ல காரியத்தை இந்த நேரத்திலே செய்வதற்கு அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். உலகத்திலே எத்தனையோ மக்கள் இந்த நேரத்தை அவர்கள் விரும்பிய அடிப்படையில் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், பொழுதுபோக்கிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், வீணான காரியங்களிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை போன்று நம்மை ஆக்காமல் அவன் விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை, அல்லாஹ்வின் அருளுக்குரிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். பள்ளிவாசலிலே ஒன்று கூடி மார்க்கத்தை பற்றி அறிந்து கொண்டால், மார்க்கத்தை பற்றிய பேச்சுகளை பேசினால், அந்த சபையிலே நாம் கலந்து கொண்டால், அந்த சபையை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். அந்த காரியத்தை செய்யக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிகிறான், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான், அவர்களை அல்லாஹ்வுடைய வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் இந்த காரியத்தை செய்யக்கூடிய நல்ல மக்களுக்கு வழங்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஜ்தமா கவுமுன் ஃபீ பைத்தின் மின் புயூதில்லாஹ், ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி எத்துணுன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் ஓதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதம் குரானை அவர்கள் படிக்கிறார்கள் என்றால், இல்லா நசல தலைஹி முஸ்தகீனத்து, அல்லாஹ்வின் அருள் அந்த மக்கள் மீது கண்டிப்பாக இறங்குகிறது, வஹஷியத்துஹுமுர் ரஹ்மத்து, கருணை அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறது, வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், இவர்களை பற்றி தன்னிடம் உள்ள வானவர்களிடம் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை சிறப்புகள்! அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகிறது. அமைதி தான் நமக்கு தேவை. என்ன தேவை? அமைதி, நிம்மதி தேவை. நிம்மதி வேணும்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற சபையை தேடுங்கள். எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது, பள்ளிவாசல்களுக்கு சென்று அந்த சபையில் உட்காருங்கள், உங்களுடைய வருகையை நீங்கள் பதிவு செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய நிம்மதி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இந்த உத்தரவாதத்தை, இந்த அங்கீகாரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள். வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த மக்களுக்கு கிடைக்கிறது. இவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். யாரிடத்துல? வானவரிடத்துல. என்னுடைய அடியாரை பார்த்தீங்களா? அப்துல் காதரை பார்த்தீர்களா? அப்துல் ரஹ்மானை பார்த்தீர்களா? இந்த நேரத்தில் என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறான், தன்னுடைய நேரத்தை என்னை இணைப்பதற்காக அவன் செலவழித்திருக்கிறான். என்று அல்லாஹ் நம்மை புகழ்ந்து பேசுகிறார் மாணவர்களிடம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு காரியத்தை நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரர்களே. எனவே இந்த சபையில சொல்லப்படுகின்ற விஷயங்கள்ல நம்ம கவனமாக இந்த நேரத்தை நம்ம பிரயோஜனமான அடிப்படையில் நம்ம கழிக்கணும். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹமத் இது போன்ற சபைக்கு எந்த அளவுக்கு கிடைக்கிறது தெரியுமா? ஹதீஸ்களில் பார்க்கிறோம், இந்த சபையில் கலந்து கொண்ட மாணவர்கள் கண்டிப்பாக இதுபோன்ற சபைகளில் மாணவர்கள் வருவார்கள். அந்த மாணவர்களை நாம் பார்க்க மாட்டோம், நம்முடைய கண்களுக்கு மாணவர்கள் தெரிய மாட்டார்கள். ஆனால் எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் மாணவர்கள் வந்து விடுவார்கள், மாணவர்கள் ஆஜராகி விடுவார்கள். அந்த சபையிலே கலந்து கொண்ட மக்களுடைய பெயர்களை எல்லாம் பதிவேடு செய்து கொண்டு அல்லாவிடத்திலே சென்று, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த அடியான் இந்த சபையிலே கலந்து கொண்டான் என்று அல்லாவிடத்தை அவர்கள் பெயர் பட்டியலை சமர்ப்பிப்பார்கள். அப்போது அல்லாஹ் சொல்வான் மாணவர்களிடம், ஏன் என்னுடைய அடியார்கள் இந்த நேரத்தில் இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கிறார்கள், எதுக்காக அவங்க என்ன கேட்கிறாங்க என்னிடத்துல? யா அல்லாஹ் உன்னிடத்தில் உன்னுடைய சொர்க்கத்தை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சொர்க்கத்தை பார்த்தாங்களா? இல்ல. பார்த்தா எப்படி இருப்பாங்க? பார்க்காமையே இந்த சொர்க்கத்துக்காக நேரத்தை ஒதுக்குறாங்க, அதுக்காக காலத்தை ஒதுக்குறாங்க, அதுக்காக முயற்சி செய்யறாங்க. அந்த சொர்க்கத்தை இவர்கள் பார்த்து விட்டால் இன்னும் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களில் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். அந்த சொர்க்கத்தை நான் அவர்களுக்கு வழங்கிவிட்டேன். அல்லாஹ் இந்த மக்களுக்கு, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மக்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவதாக வாக்குறுதி தருகிறான். அந்த மாணவரிடம் அல்லாஹ் கேட்பான், எதை விட்டு இவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள், எதற்கு இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், எதற்கு இவர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள்? மாணவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ் இந்த அடியார்கள் நரகத்தை விட்டு பயப்படுகிறார்கள், நரகத்துக்கு அஞ்சுகிறார்கள், உன்னிடம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் சொல்வான், அவர்களுக்கு நான் நரகத்திலிருந்து விடுதலை தந்து விட்டேன். என்னை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? உன்னை பார்க்கவில்லை. என்னை பார்த்தால் இவர்கள் எப்படி இருப்பார்கள்? உன்னை பார்க்காமலேயே உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள், உன்னை மகிமைப்படுத்துகிறார்கள், உன்னை புகழுகிறார்கள். உன்னை பார்த்து விட்டால் இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவார்கள், இன்னும் புகழ்வார்கள், இன்னும் அதிகமாக உன்னை துதிபாடுவார்கள். அல்லாஹ் சொல்வான், இவர்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வான். அப்போது மாணவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ் அந்த சபையில உன்னுடைய இந்த காரியத்தை செய்வதற்கு இல்லாமல் வேறு நோக்கத்துக்காக வந்தவர்களும் இருந்தார்கள், சும்மா வந்து சபையில அது ஓரமா உட்கார்ந்து இருந்தாங்க. அல்லாஹ் அவர் நினைக்கணும், இந்த மார்க்க விஷயங்களை படிக்கணும் என்பது அவருடைய குறிக்கோள் அல்ல. இந்த குறிக்கோளுக்காக வந்த ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தோடு ஓரமாக ஒருவர்களும் இருந்தார்கள், ஒரு சில பேரும் இருந்தார்கள். இவர்களுக்கு நீ மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாய், அவங்களே நான் மன்னிக்கணுமா, அவங்களும் மன்னிப்பு வழங்கிடலாமா அப்படின்னு மாணவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் சொல்வான், அவர்களையும் சேர்த்து மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு இதுபோன்ற சபைகளுக்கு தன்னுடைய அருள் பார்வையை காட்டுகிறான், கருணை பார்வையை காட்டுகிறான், அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அன்பான சகோதரர்களே, நாம தேர்வு செய்து கொண்ட தலைப்பு இரையச்சத்தை அதிகமாக்கிக் கொள்வோம். இரையச்சம், தக்வா, அல்லாஹ்வுடைய பயம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்புகிறான், அவனுடைய ஈமான் எப்படி இருக்கிறது, மறுமை எப்படி, நம்பிக்கை எப்படி இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இந்த வாழ்க்கையின் மீது அவனுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது, இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பயம்தான் தீர்மானிக்கிறது. அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய மகிமை என்ன, அவனுடைய கட்டளைகளுக்கு நாம் மீறினால் அவன் நமக்கு தரக்கூடிய தண்டனை என்ன, நரகம் எப்படிப்பட்டது. இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள் நரகத்தை கண்டு பயப்படுவார்கள். தவறுகள் செய்யும் போது, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை மீறும் போது அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தில் வரும். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பக்குவப்படுத்துவதே இந்த இரையச்சம் தான், அல்லாஹ்வுடைய பயம் தான். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றால் ஹராமான காரியங்களை, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களை, இந்த உலக வாழ்க்கையும் அவன் நாசமாக்கி இந்த உலகத்தில் அவனுக்கு கேடு வரக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்து மறு உலக வாழ்க்கையும் அவன் நாசப்படுத்தி நரகத்துக்கு செல்லக்கூடிய தீய மனிதனாக, கெட்ட மனிதனாக அவன் மாறிவிடுகிறான். இரையச்சம் இருந்தால், அல்லாஹ்வுடைய பயபக்தி இருந்தால், இந்த உலகத்திலேயே அவன் தீமையான விஷயங்களை விட்டு விலகி அவன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். கேடுகளை விட்டு விலகி ஒரு நல்ல வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்திலே இறையற்றம் அவனுக்கு பெற்றுத் தருகிறது. மறுமையிலும் சொர்க்கம் என்ற மிகப்பெரிய பாக்கியத்தை அவன் அடைவதற்கு இறையற்றம் காரணமாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் என்ற நம்முடைய இலக்கை அடையணுமா அதுக்கு ஒரு தகுதி இருக்குங்கிறான். நம்முடைய லட்சியம் என்ன? நம்ம என்ன எதுக்கு பாடுபடுறோம்? மறுமையிலும் சொர்க்கத்தை அடையணும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை இல்ல, இதெல்லாம் அழியக்கூடிய வாழ்க்கை. ஒரு நேரத்தில் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், உலகத்தில் வாழக்கூடிய நாம் அழிஞ்சிருவோம், உலகத்தில் உள்ள எல்லாமே அழிஞ்சிரும். ஆனா மறுமை வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, இந்த உலகத்தின் இன்பங்களை எல்லாம் விட சிறந்த வாழ்க்கை இல்லையா மறுமை வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கையில நம்ம சொர்க்கம் போக வேண்டும், நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். இந்த ஒண்ணுதான் நம்முடைய ஒரே லட்சியம், ஒரு மூமினுடைய ஒரே இலக்கு, ஒரு மூமினுடைய ஒரே சிந்தனை. அந்த லட்சியத்தை அடையணும்னா அதுக்கு அல்லாஹ் ஒரு தகுதி தருகிறான், ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறான். என்ன தகுதி? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், فَأَمَّا مَنْ تَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا. யார் இந்த உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறாரோ, வரம்பு மீறி உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறாரோ, فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى, அவர் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம். அவர் எங்க போவார்? நரகத்துக்கு போவார். இந்த உலக வாழ்க்கையை தேர்வு செய்து மன இசைக்கு கட்டுப்பட்டால் அவர் போகக்கூடிய இடம் நரகம். அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வ நஹன நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மவா. மனதிலே எழக்கூடிய மன இசைகளை அடக்கி யார் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பயந்து மன இசைகளை அடக்கிக் கொள்கிறாரோ, ஃபைனல் ஜன்னத ஹியல் மவா, அவர் போகக்கூடிய இடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்ம எங்க போகணும்? சொர்க்கம் போகணுமா நரகம் போகணுமா? சொர்க்கம் போகணும். சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு தகுதி என்ன? அனில் ஹவா, நஃப்ஸை மனதில் எழக்கூடிய மன இச்சைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். மகாம ரப்பிஹி, அல்லாஹ்வுக்கு நாம் பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிக்கணுமே என்று அஞ்ச வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய பயம், மனதில எழக்கூடிய மன இச்சைகளை கட்டுப்படுத்த வேண்டும், மன இச்சைகளை முறிக்க வேண்டும். அந்த மன இச்சைகளை வென்று அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்திலே மேலோங்கி அல்லாஹ் விரும்புகின்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் வெறுக்கின்ற ஹராமாக்கின விஷயங்களை விட்டு விலக வேண்டும். இதுதான் நாம் சொர்க்கவாசியாக மாறுவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு தகுதி. நரகவாசியா போனா அதுக்கு என்ன தகுதி? அம்மாமன் தகா வாசரல் ஹயாத்த துன்யா, அல்லாவுடைய வரம்ப மீறி துன்யாவை தேர்வு செஞ்சார். ஒரு மனுஷன் எப்ப துன்யாவை தேர்வு செய்வான்? அல்லாவுடைய வரம்ப மீறும் போது துன்யாவை தேர்வு செய்வான். துன்யாவை ஏன் தேர்வு செய்யறான்? துன்யாவின் மீது உள்ள நாட்டம். அல்லாவுடைய ஹலால வராமல் எப்ப ஒரு மனிதன் மீறுவான்? இந்த துன்யாவின் காரணத்தினாலதான், உலக ஆசைகள். அப்ப இந்த இறையற்றம் தான் நமக்கு சொர்க்கத்தை தீர்மானிக்கிறது. இறையற்றம் இல்லை என்றால் நமக்கு நரகம் உறுதியாகி விடுகிறது. அந்த இறையற்றம் அதை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயப்படும், தவறுகள் செய்யும்போது துணிந்து செய்யக்கூடாது, படைத்தவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயம் நம்மிடத்திலே வர வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகாக அமைவதற்கு உரிய அடையாளம். ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எப்ப அழகாகும்? அவன் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்று அவன் நம்பும் போது அவனுடைய இஸ்லாம், அவனுடைய ஈமான் எல்லாமே அழகோடு அமைகிறது. எல்லாரும் நான் நாயிலா இல்லாம் முகமது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிடலாம், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், மறுமையை நம்பி இருக்கிறேன், சொர்க்கத்தை நம்பி இருக்கிறேன், நரகத்தை நம்பி இருக்கிறேன் என்று எல்லாரும் சொல்லிடலாம். ஆனா அந்த ஈமான் அழகோடு அமைவது எப்போ? அந்த இஸ்லாம் ஒரு மனுஷன் எப்ப அழகோடு அமையும்? நபிசல்லா அவரிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள். முதல் கேள்வி, அலைஹிஸ்ஸலாம், இஸ்லாம் என்றால் என்ன? அன் தஅபுத அல்லாஹ் வலா துஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வுக்கு எதை இணை எடுப்பிக்க கூடாது, இதுதான் இஸ்லாம். மல் ஈமான், நம்பிக்கை என்றால் என்ன? ஈமான் என்றால் என்ன? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஈமான்னா என்ன? அன் தூமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிர் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது என்று நீ நம்ப வேண்டும். இதெல்லாம் ஈமான், நம்பிக்கை சார்ந்தது. சரி, ஒரு மனுஷன் ஈமான் வந்து விட்டது, இஸ்லாம் வந்து விட்டது. மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? இந்த இஹ்சான பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இஹ்சான் என்ன? அழகுற செய்வது. ஈமானும் இஸ்லாமும் அழகுற அமைவது, நம்முடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பது, உயர்வான ஒரு நிலைக்கு நாம் செல்வது, அது என்ன என்று கேட்கும் போது நபிசல்லாஹ் சொன்னாங்க, அன்தாபுதல்லாஹ கன்னகசரா, அல்லாஹ நீ பாக்குற மாதிரி நீ அல்லாஹ் வணங்கணும். அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்? இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணும்? அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாக்குறான்னு சொன்னா அல்லாஹ் விரும்புறதை நம்ம செய்யணும். அதான அர்த்தம் அல்லாஹ் பாக்குறாங்கிற அர்த்தம். அல்லாஹ் பாக்குறான்னா அல்லாஹ் வெறுக்கிறத நம்ம செய்யக்கூடாது. அப்படிதானே? பகிரங்கமா ஒரு தவறு நம்ம செய்வோமா? போலீஸ் இருக்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம சட்டத்தை மீறினோம்னா நமக்கு ஃபைன் போடுவாங்க, இந்த இடத்துல கேமரா இருக்குது, நமக்கு ஃபைன் விழுந்துரும். அப்ப கேமரா இருக்கும் போது, கண்காணிப்பாளர்கள் இருக்கும் போது நம்ம இடத்துல அச்சம் வருகிறது. நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்படுறோம். மற்ற நேரங்களில் நம்ம அலட்சியமா இருந்தா கூட நம்மை கண்காணிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், நம்மை கண்காணிப்பதற்கு கேமரா கருவி இருக்கிறது என்ற நிலை வரும்போது நாம் அந்த விதிமுறைகளை பேணுகிறோம். துன்யா விஷயங்கள்லே இப்படி வாழக்கூடிய நாம், மறுமை விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய உத்தரவுகள், அல்லாஹ் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வை நாம் எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் நம்மை. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீ எப்படி வணங்கணும்? அல்லாஹ்வை நீ பார்க்கிற மாதிரி வணங்கணும். நீ முதல் பார்க்க, அல்லாஹ்வை பார்த்தா நீ எப்படி இருப்ப? அல்லாஹ்வை பார்த்தா அல்லாஹ்வுடைய வரம்ப மீறுவியா? ஒரு மனுஷன் முதலாளி இருக்கிறாரு, முதலாளி சொன்ன ரூல்ஸ்களை எல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம், நம்ம ஏத்துக்கிட்டோம். ஆனா முதலாளியை நம்ம கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கும்போது தப்பு செய்வோமா? முதலாளி இருக்கிறாரு, நம்ம பார்க்கிறோம், தப்பு செய்ய நமக்கு உணர்வு வருமா? வராது. நபியவர்கள் சொன்னார்கள், தக்கும் தரா, சரி நீ அல்லாஹ்வை பார்க்கணும் பார்க்கிற மாதிரி ஒரு உணர்வு உனக்கு வரலையா? பயன்னாக அவன் உன்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு நீ அல்லாஹ் வணங்கணும். அல்லாஹ் நம்மளை பார்க்கறான், அல்லாஹ் கவனிக்கிறான். ஒரு தப்பு செய்யும் போது நமக்கு பயம் வரணும், உணர்வு வரணும். எந்த சிந்தனை வரணும்? அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறான், உலகத்துல யார் இல்லாட்டினாலும் என்ன, அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறான் என்ற சிந்தனை நமக்கு வரணும். இது வந்துருச்சா உங்க இஸ்லாம் அழகாயிருச்சு, உங்க ஈமான் அழகாயிருச்சு, நம்மிடத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். இதுதான் தக்வா என்பது, இறைவச்சம் என்பது. இந்த இறைவச்சத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக திருமறை குர்ஆனிலே வலியுறுத்தி கூறுகிறான். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் பார்க்கிறான், தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்ற அச்சம். நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனசை விளக்கக்கூடிய ஆசைகள் தான் அல்லாஹ்வுடைய வரம்புகள் அவன் மீறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த ஆசைகள்ல பெரிய ஒரு ஆசை ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை கெடுத்து அவனை வழிகெடுக்கக்கூடிய சாலியல் உணர்வுகள். இதனால நிறைய பேரு அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறக்கூடியவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயத்துல வரம்பு மீறிடுவாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்பிய வழியில், ஆகமான வழியில் அதற்கு வழியை தேடிக்கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர்கள் அந்த ஹராமான அடிப்படையிலே அதற்கு வடிகாலை அவர்கள் தேடிக்கொள்வார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை நீங்க எடுத்து பாருங்கள். யூசுப் என்று திருமறை குர்ஆனில் ஒரு தனி சூராவே இருக்கிறது, ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு சில சிறப்புகளை வழங்கி இருக்கிறார். தில்கர் ருசுல் ஃபத்தல்னா பஅலஹும் அலா பாலி, இந்த நபிமார்களில் சிலரை சிலரை விட நாம் சிறப்பித்திருக்கிறோம். ஒரு நபிக்கு வழங்கிய சிறப்பு இன்னொரு நபிக்கு அல்லாஹ் வழங்கல, மற்றவர்களுக்கு வழங்காத சில சிறப்புகளை குறிப்பிட்ட சில நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அப்படி அல்லாஹ் வழங்கிய ஒரு சிறப்பு தான், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அழகை வழங்கியிருந்தார். அழகு, எவ்வளவு அழகு! அந்த அழகை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் இரவுல போனாங்கல்ல, விண்ணுலக பயணத்துக்கு போனாங்க. அங்க பல நபிமார்களை பார்த்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த வானுலகத்துல பாக்குறாங்க. நான் யூசுப் நபியை பார்த்தேன், அவருக்கு எவ்வளவு அழகு வழங்கப்பட்டிருந்தது, பாதி அழகு. யூசுப் நபிக்கு எல்லாம் எவ்வளவு அழகு கொடுத்திருந்தான், பாதி அழகு. பாதி அழகுன்னா என்ன, உலக மக்களோட அவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அழகையும் கம்பேர் பண்ணி பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல உள்ள அழகு பாதி அழகு. மற்ற மக்கள் எல்லாருடைய அழகை சேர்த்தா கூட இங்க பாதி இருக்கும், அங்க பாதி இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு அழகு, சுபஹானல்லாஹ். மனிதர்கள் கொஞ்சம் அழகு ஒரு மனிதருக்கு கூடிவிட்டால் தலைக்கணம் கூடுகிறது, பெருமை கூடுகிறது. அந்த அழகை அவர்கள் தவறான அடிப்படையிலே பயன்படுத்தி அவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்களாக வாழ்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் நிறைய அழகு கொடுத்திருந்தான். அவ்வளவு அழகு இருந்தா என்ன நடக்கும், பிரச்சனைகள் வரும். அவர்களுக்கு பிரச்சனை வந்தது, பருவ வயசு அடைகிறாங்க, அழகு இன்னும் அதிகமாகிறது, அழகு இன்னும் அதிகமாகிறது. பொதுவாகவே சொல்லுவாங்க என்ன, இந்த நாலுகால் இருக்கே அது சமஞ்சா கூட பருவ வயசுல அதுவும் அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி வேற வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பருவ வயசு வந்துருச்சுனாலே கொஞ்சம் அழகு என்ன செய்யும், எல்லாருக்கும் கூடத்தான் செய்யும், அதெல்லாம் அழகை கொடுக்கறான். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம்க்கு இயல்பாகவே அழகு, அவங்க பருவ வயசு அறிஞ்சிருக்கிறாங்க, வாலிபரா இருக்கிறாங்க. அழகுனால அழகு, அவ்வளவு பெரிய அழகு. அந்த அழகிலே மயங்கினால் மன்னனுடைய மனைவி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையில் இருந்த மன்னனுடைய மனைவி யூசுப் நபியுடைய அழகிலே மயங்கி விட்டாள். வராவதத்து ஹுல்லத்தி ஹுவஃபி பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அபுவாப் வகாலத்து ஹைதலாக். வீட்டிலே இருந்தவள் அரண்மனையின் வாசல்களை எல்லாம் அடைத்து விட்டு யூசுப் நபியை பார்த்து சொன்னால், வா என்னுடன் வா, உபச்சாரத்தில் ஈடுபடு என்று அழைப்பு விடுத்தால் யூசுப் நபி என்ன சொன்னாங்க, அவங்க ஒரு வாலிபர், திருமணம் முடிக்காதவர், அவர்களுக்கும் பாலியல் உணர்வுகளெல்லாம் இருக்கிறது. இப்ப மனசு சொல்லுது, ஒரு வாலிபருடைய மனசு என்ன சொல்லும், இதைத்தான் எதிர்பார்க்கும். அழைக்கிறவ யாரு, அழகுள்ளவள், அந்தஸ்துள்ளவள், அழகு பொருந்தியவள், அந்தஸ்துள்ளவள், அப்படிப்பட்டவள் அழைக்கிறாள். இந்த இதைத்தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் எதிர்பார்ப்பான். அப்ப இந்த அம்சங்கள் எல்லாம் பொருந்திய ஒரு பெண் தானாக முன் வந்து உபச்சாரத்துக்கு அழைக்கிறாள். அப்ப யூசுப் சொன்ன வார்த்தை, காலமாதல்லா, அல்லாவுடன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். காலமாதல்லா, அல்லாவுடன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாவுடைய நினைப்பு அவர்களுக்கு அந்த இடத்துல வருகிறது. எந்த இடத்துல அல்லாவுடைய நினைப்பு மற்றவர்களுக்கு வராதோ, ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாவுடைய நினைப்பு வரும். ஒரு தப்பு நடக்க போகுது, தவறு நடக்க அவங்க கூப்பிடுறா, அந்த இடத்துல அவங்க மகாதல்லாங்கிறாங்க, அல்லாவிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்சன மஸ்வாய், அல்லாஹ் என்னுடைய இருப்பிடத்தை சிறப்பாக அமைத்து இருக்கிறான். நான் எப்படி இருந்தேன், அனாதையா இருந்தேன், கிணத்துல புடிச்ச என்ன தள்ளினாங்க, நான் சாக போகக்கூடிய ஒரு நிலையில இருந்தேன், அல்லாஹ் என்ன காப்பாத்தி கண்ணியமான ஒரு இடத்துல என்ன வச்சிருக்கிறான். இன்னஹு லா யுஃப்லிஹு தாலிமூன், அந்த அல்லாஹ்வுக்கு நான் அநியாயம் செய்தால் நான் ஒரு காலம் வெற்றி அடைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய நேரத்தை உணர்ந்தார்கள், புரிந்தார்கள். அல்லாஹ் தனக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நினைத்து அல்லாஹ்வுக்கு விரும்பாத, அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் வந்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனா அவங்களுக்கு மனசுல ஆசைகள் எல்லாம் இருந்தது. இதுதான் தக்குவாங்கிறது, பயபக்திங்கிறது. உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா, இந்த தக்குவா இல்லாதவர்கள், அல்லாஹ்வுடைய ஈமானே இல்லாதவர்கள் இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வாங்க? ஆக நம்ம விரும்பக்கூடியது கிடைத்து விட்டது, எத்தனை பேருக்கு இதெல்லாம் கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்குப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய லக்கு அப்படின்னு சொல்லி இதை மனிதர்கள் பெருமையாக பேசிக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை உதறி தள்ளிவிட்டார்கள். அவரும் நாடிவிட்டார், அவளும் நாடிவிட்டால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரெண்டு பேரும் நாடிட்டாங்க, அவங்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை காட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பயமுறுத்தி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஆதாரத்தை காட்டி விட்டான், அவர்கள் அல்லாஹ்வை உணர்ந்து விட்டார்கள். என் ஆத்மாவை நான் சுத்தப்படுத்த மாட்டேன், இன்ன நத்தல் அம்மாரத்து ஆத்மா எல்லாம் கெட்டதை எழக்கூடியதுதான், என் உள்ளத்திலையும் கெட்டது வருகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த கெட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டாங்க. சரி, இப்படி ரெண்டு பேர் தனியா இருக்கிறாங்க, அரண்மனை வாசல்கள் எல்லாம் மூடியாச்சு, அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க பாக்குறாங்க, சரி இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது, நவன்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க, ஓடுறாங்க, அந்த இடத்த விட்டு போறாங்க. இவ பின்னாடியே துரத்துறா, எப்படி பாருங்க வரலாற்று என்ன நடக்குது, ஆண் ஓடுகிறார், ஒரு பெண் துரத்துகிறார். யூசுப் நபி ஓடி ஓடுறாங்க, கடைசியில கதவை திறந்துடுறாங்க. இவ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை பிடித்து கிழித்து விடுகிறார், சட்டை கிழிஞ்சிருச்சு பின்னாடி. கதவை திறக்கிறா, திறந்துறாங்க, முன்னாடி மன்னர் வந்து நிக்கிறார். யூசுப் நபி கதவை திறந்துட்டாங்க, முன்னாடி மன்னர் வந்து நிக்கிறார், பாக்குறார், என்னடா ரெண்டு பேரும் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பதட்டத்துல ஒரு பயத்துல இருக்காங்களே, ஏதோ நடந்திருக்கு. மன்னரை பார்த்தோன்னே இந்த அரசி பழியை தூக்கி யூசுப் நபி மேல போடுறான். மா ஜஸாவும் மன்னராத தி அஹலிக்க சூஅன், உங்க மனைவியிடத்துல தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காரு, இவருக்கு நீங்க என்ன தண்டனை தரப்போறீங்க. பழியை தூக்கி அப்படியே, என்ன தப்பா நடக்க இவர் முயற்சி பண்ணாரு, என்னுடைய என்ன கற்பழிப்பதற்கு இவர் முயற்சி பண்ணாரு, பழியை தூக்கி போடுறான். எப்படிப்பட்ட ஒரு கொடுமை, ஒரு நிலைக்கு யூசுப் நபி ஆளாறாங்க. தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்காக விபச்சார பழியை அவங்க மேல தூக்கி போடுறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் செய்யல, இவதான் என்ன அழைச்சா. அப்போது அந்த இடத்துல உள்ள ஒருவர் தீர்ப்பு சொல்றார், சட்டை எங்கே கிழிந்திருக்கிறது, முன்னாடி கிழிஞ்சிருந்தா இவர் போயிருக்காரு, அந்த அம்மா தப்பிக்கிறதுக்காக சட்டையை கிழிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா சட்டை பின்னாடி கிழிந்திருந்தால் இவர் தான் நம்ம நோக்கி முதல் வந்திருந்தார், அந்த அம்மா பின்னாடிதான் இருந்தாங்க. அப்ப இந்த பெண் அவரை பலவந்தமாக அழைத்திருக்கிறாள் என்று நம்ம எடுத்துக்கலான்னு சொல்றேன். பார்த்தா சட்டை எங்க கிழிஞ்சிருக்கு, முன்னாடியே பின்னாடியா, பின்னாடிதான் கிழிஞ்சிருக்கு. அப்ப அப்பவே அரசர் என்ன செய்யறாரு, மனைவியை கண்டிக்கிறார். அல்லாஹ் பயந்துக்கோ, அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தேடிக்கோ, யூசுஃபை நீங்க கண்டுக்கிறாம விட்டுருங்க அப்படின்னு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்கிறாங்க. சரி, இதோட முடிஞ்ச அந்த பிரச்சனை இன்னும் யூசுஃபோட இருக்குது. இதுக்கப்புறமா அவர் திரும்பினாலா, அவர் திரும்பின மாதிரி இல்ல. ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் பேசுறாங்க, அவ அரசி அவெல்லாம் ஒரு பொம்பளையா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாலிபரையே தப்பான காரியத்துக்கு கூப்பிட்டுருக்கா. அப்ப இவ பார்த்தா, நீங்களா எப்படி இருக்கிறீங்கன்னு பாப்போன்னு சொல்லி எல்லா பெண்களையும் அழைச்சு விருந்து கொடுக்கறா. எல்லா பெண்களும் கையில கத்தியோட பழங்களோட இருக்கிறாங்க. யூசுஃபே, இந்த பெண்களை நீ கடந்து போ என்று யூசுப் அவர்களுக்கு அவர் உத்தரவிடுகிறாள். யூசு நபி கடந்து போறாங்க. யூசுப் நபியை பார்த்த அந்த காட்சியை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் விவரிக்கிறான். பலம்மா ராயினஹு, அந்த பெண்கள் யூசுப் நபியை கண்டபோது, அக்பர் நஹு, யூசுப் அந்த பெண்களுக்கு ஒரு பெரிய பொருளாக தெரிந்தார். பார்த்த அப்படி பிரமிப்பில் ஆழ்ந்து போனார்கள். கட்டான ஐதியை உன்ன கைகளை அவர்கள் அறுத்துக் கொண்டார்கள். ஹாசல் இல்லா, அல்லாஹ் செய்யவன் மாஹாதா பசரன், இவர் மனிதன் இல்லை, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் வானவர் தான். என்ன சொன்னாங்க அந்த பெண்கள்லாம், இவர் வந்து ஒரு வானவர் தான், இவர் மனிதரே கிடையாது அப்படின்னு பிரமிச்சுட்டாங்க. கையை எடுத்துக்கிட்டாங்க, படத்தை இருக்கிறமா கையை இருக்கிறமான்னு தெரியல. அந்த அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகிலே அந்த பெண்கள் எல்லாம் மயங்கி போனார்கள். இப்பதான் அந்த அரசி சொன்னா, இப்ப தெரியுதா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி. பிரச்சனை யாருடைய, யூசுப் நபி இடத்துல அவருடைய அழகுதான் பிரச்சனை. நான் சொன்னதை செய்யணும், நான் சொன்னதை செய்யல, யூசுப் ஜெயிலு அடைத்தேன், ஜெயிலுக்கு தான் அவர் போகணும், இன்னும் அவர் கஷ்டப்படணும் அச்சுறுத்துகிறார். இப்ப பிரச்சனை ஒண்ணும் கொஞ்சம் கடுமையாகுதான், முதல் உபச்சார பணியை தூக்கி போட்ட, இப்ப என்ன பிரச்சனை, நான் சொன்னதை கேட்கறத ஜெயிலுக்கு போகணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஹலால் ஹராம பேணுவாங்க, அல்லாஹ்வுடைய வரம்பை மீறாம இருப்பாங்க. நீ ஹலால பேணினா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்வாங்க, அல்லாவுடைய வரம்ப மீறிடுவாங்க. இந்த ஜெயிலுக்கு போறியா, கஷ்டப்படுறியா என்ற நிலை வரும்போது அவங்க ஹராம செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த நேரத்தில் அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க, ஜெயில் நம்ம காலத்தில் உள்ள ஜெயில் மாதிரியா, நம்ம காலத்தில் உள்ள ஜெயில தான் மாமியார் வீடுன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப உள்ள ஜெயிலுக்கு பேர் என்ன, அது மாமியார் வீடு, ஏன்னா மணி எடுத்தா சோறு கிடைக்குது. அது இப்ப ஜெயில வந்து சிக்கன் 65, சாயங்காலம் சுண்டல், ஏன்னா சினிமா எல்லாமே இருக்குது ஜெயில. அதனால அதுக்கு பேர் அந்த மாதிரியான பேரை வச்சிருக்கிறாங்க. யூசு நபியுடைய காலத்தில் உள்ள ஜெயில் அப்படியா, எப்படி இருக்கும், மனித உரிமை யாரும் ஒன்னும் கேட்க இயலாது, ஒழுங்கான சாப்பாடு எந்த வசதியும் இருக்காது. அந்த ஜெயிலுக்கு போக தயாரா, உபச்சாரத்துக்கு வர்றியா, கேட்கிற அரசி யூசுப் அலை சொன்னாங்க பதில், என்ன சொன்னாங்க பதில், அல்லாஹ்ட துவா செஞ்சாங்க, கால ரப்பியா சிஜ்னா ஹப்ப இலைய மின்மா எதோனனி, யா அல்லாஹ் இவர்கள் அழைக்கின்ற இந்த உபச்சாரத்துக்கு போறதை விட ஜெயிலுக்கு போறது எவ்வளவோ பரவாயில்லை, நான் ஜெயில விரும்புறேன், இந்த உபச்சாரத்தை விரும்பல, எப்படியாவது இந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை காப்பாற்று, இந்த பெண்கள் பின்னக்கூடிய சதி வலையிலிருந்து என்னை எப்படியாவது நீ காப்பாற்று, அல்லாஹ்ட துவா செஞ்சாங்க, ஜெயிலுக்கு நான் போறேன், இந்த பெண்கள் அழைக்கக்கூடிய காரியத்துக்கு நான் போக தயார் இல்ல, பெண்களே தயார் உபச்சாரத்துக்கு வா, பெண்கள் பட்டாலும் இன்சுலவிக்கு பின்னாடி அல்லாஹ் விரும்ப மாட்டான், அதனால நான் ஜெயிலுக்கு போறேன், இப்படி சொன்னாங்க இறை தூதர். அப்ப இது எவ்வளவு பெரிய தக்குவா, எவ்வளவு பெரிய பயம், இந்த மாதிரியான பயம், இந்த மாதிரியான இறையற்றம் அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்கள்ல நமக்கு வரணும், ஒரு பாவமான விஷயங்கள்ல அல்லாஹ் குற்றமாக்கிய விஷயங்கள்ல செய்யும் போது இந்த பயம் நமக்கு வர வேண்டும், அல்லாஹ் பாக்கிறான் இது எனக்கு வேண்டாம், ஏன்னா அல்லாஹ் எதை விரும்புறானோ அதான் அவங்க விரும்புவாங்க மூமின்கள், அல்லாஹ் எதை வெறுக்கிறார்களோ மூமின்கள் அதை வெறுப்பார்கள், இதுதான் தக்வா. வலாக்கின் அல்லாஹ் ஹப்பத இலைக்கும் ஈமான், அல்லாஹ் ஈமானை உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான், உங்களுடைய உள்ளங்கள் இந்த ஈமானை அழகாக அல்லாஹ் ஆக்கினான், பாவமான விஷயங்கள் மானக்கேடுங்கள் அல்லாஹ்வுக்கு வரம்பு மீறுவது இவையற்றையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக மாற்றிவிட்டான், அதுவே அல்லாஹ் எதை வெறுக்கிறான் அது நமக்கும் வெறுப்பு, அல்லாஹ் எதை விரும்புகிறான் அதை நம்மளும் விரும்பணும், இதுதான் ஈமான். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க மானக்கேடுகளே, காரணம் இந்த தக்குவா. கடைசியில் மன்னர் பார்க்கிறார், என்ன ஒரே பிரச்சனை யூசுப் நபி மேல, அவர் ஜெயில அடைச்சாதான் பாதுகாப்புன்னு சொல்லி ஜெயில தூக்கி போடுறாங்க, வழக்கு வந்துருச்சுல, மறுபடியும் இந்த பெண்கள் புகார் பண்ணி யூசுப் நபி ஜெயில தள்ளிட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் ஜெயிலுக்கே போறேன், இங்கதான் என்னுடைய கற்புக்கு பாதுகாப்பு, ஊர்ல இருந்தா பாதுகாப்பு கிடையாது, ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஜெயிலையும் போய் அங்க உள்ள கைதிகள் இடத்துல இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இஸ்லாத்துக்கு எல்லாம் கொண்டு வந்து அப்படியே அவங்க அங்கேயும் அழைப்பு பணி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, பல வருஷம் தெளியுது, மன்னர் கனவு பார்க்கிறார், அந்த கனவுக்கு யாருக்குமே விளக்கம் தெரியல, மன்னர்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போதுதான் மற்றவங்களுடைய பிரச்சனையை அவங்க எடுப்பாங்க, இது மன்னருடைய சுயநலம், சரியா தப்பா அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு ஒண்ணு தேவன் வரும்போது அடுத்தவங்களை பத்தி யோசிப்பாங்க, இப்ப இவர் ஒரு கனவு பாக்குறாரு, அந்த கனவுக்கு விளக்கம் தெரியல, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பாக்குறாரு, யாரும் ஒழுங்கான பதில சொன்ன மாதிரி தெரியல. அப்ப யூசுப் நபியோட ஒரு ஆள் கூட ஜெயில இருந்தார், அவருக்கு தெரியும் யூசுப் நபி நல்ல கனவுக்கு விளக்கம் சொல்லுவாரு, ஏன்னா இவர் பார்த்த கனவுக்கு யூசுப் நபி விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க, அவர் ஒரு கனவு வந்தார், அதுக்கு யூசுப் நபி விளக்கம் சொன்னாங்க, நீ விடுதலை அழி போயிருவ, அவர் விடுதலை அழியும் போயிட்டார், அவர் கண்ட கனவு உண்மையாக ஆயிடுச்சு, அப்ப அவர் மன்னர்கிட்ட போய் வேலை பார்க்கிறார், அப்ப மன்னர் கனவு காண்றாரா, கனவுக்கு யார் விளக்கம் சொல்லுவாங்க கேட்கும் போது இவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா யூசுப் நம்மகிட்ட எதை சொல்லி இருந்தாரு, நீ விடுதலை ஆகி போக, அப்படி போனா அரசன் என்ன பத்தி சொல்லுன்னு சொல்லி இப்ப மன்னர் காணக்கூடிய கனவுக்கு விளக்கத்தை யூசுப் நபி சொல்லுவாரு, அவர் சொல்றார் ஜெயில யூசுப் ஒரு ஆள் இருக்காரு கனவுக்கு சூப்பரா விளக்கம் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னோடனே மன்னர் யூசுப் விடுதலை பண்ணுங்கள், அப்பதான் சொல்ற இப்ப மன்னருடைய அழைப்பாளர் தூதுவர் யூசுப் நபிட்ட போய் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, மன்னர் உங்களை கூப்பிடுறாரு, இந்த மாதிரி ஒரு ஜெயில நம்ம சிக்கி இருந்து நமக்கு பெயில் கிடைச்சா நம்ம எவ்வளவு ஆசையோட இருப்போம், இந்த ஜெயில போய் ஒரு வாரம் இருந்து அங்க உருக்க குடிக்கக்கூடிய சோற சாப்பிட்டு பழகிட்டேன், ஒரு வாரம் கழிச்சு நமக்கு எப்படி இருக்கும், எப்படா வெளியே விடுவாங்க, நம்ம தப்பே செயல உள்ளக்கு வச்சுட்டாங்க, சரி போகுது வெளியே விட்டா சரி என்ன, நம்ம வெளியில ஆர்வத்தோட ஆசையோட வெளியே ஓடி வரத்தான் பார்ப்போம். யூசுப் நபி எத்தனை வருஷம் ஜெயில கழிக்கிறாங்க, கஷ்டமான வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூசுப் சிறைச்சாலையில நான் வாடி இருந்தா, நான் சிரமப்பட்டிருந்தா, அழைப்பாளர் வந்து உங்களுக்கு மன்னர் விடுதலை தந்து விட்டார்னு சொன்ன போது நான் அந்த இடத்துல இருந்தா ஓடி வந்திருப்பேன், அழைப்பாளருக்கு நான் பதில கொடுத்திருப்பேன். ஆனா யூசுப் நபி என்ன சொன்னாரு, அழைப்பாளர் வந்து உங்களுக்கு விடுதலை மன்னர் கூப்பிடுறாரு, ஜெயில விட்டு நீங்க வரலாம், இறுதி இலா ரப்பி, அரசன் திரும்பிப்போம், சமாபாலும் நிஸ்வத்தில்லத்தை கத்தாயின ஐதீகம் என்ன வரலாம் முடியாது. முதல் கையை அறுத்து கொண்டார்களே, சதிவேலை செய்தார்களே, என் மீது அந்த பெண்கள் புகார் சொன்னார்களே, அந்த புகாருக்கு நீங்க விசாரிச்சீங்களா, அந்த புகாருக்கு நீங்க தீர்ப்பு சொன்னீங்களா, அதை எடுத்து நீங்க விசாரிச்சு தீர்ப்பு சொல்லாத வர இங்க இருந்து நான் வர இயலாது, வர முடியாது. ஹே அரசன் திரும்பிப்போம், கட்டி விட்டாங்க, திருப்பி விட்டாங்க. இதுதான் உங்களுடைய ஈமானிய உறுதி. இப்ப மன்னர் பண்ணுகிறார், ஆமா அவர் மேல ஒரு புகார்னு சொன்னாங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஜெயில அடைச்சிருக்கோம், உன்னதுக்கு தீர்ப்பு சொல்லலையே. அப்பதான் வழக்கை எடுத்து விசாரிக்கிறார், அந்த பெண்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறார். ரொம்ப நாள் ஆச்சுல, அப்ப அந்த பெண்கள் எல்லாம் திரும்பி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பயம் வந்து திரும்பிட்டாங்க போல. அந்த நேரத்தில் சொன்னாங்க, யூசு நபி குற்றமற்றவர், நாங்கதான் தப்பு செஞ்சிட்டோம், எங்களை நாங்கதான் அழைச்சோம், அவர் வந்து எந்த தப்பும் செய்யாதவர், அவர் உண்மையாளர், ஒழுக்க செய்யலர். சொன்னோனையுமே அவங்களை விடுதலை செய்யறாங்க, யூசு நபி குற்றமற்றவர், அவர் ஒழுக்கம் உள்ளவர் என்பது வெட்ட வெளிச்சம் ஆகிறது. அப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு உயர்வான அந்தஸ்து எல்லாம் கொடுக்கறான்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு நபியுடைய வாழ்க்கை இதையே அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அசு யூசுப் அத்தியாயத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல நமக்கு படிப்புன பயம் இதான் தக்குவாங்கிறது. ஒரு மனுஷனை வழிவெடுக்கிறது இந்த பாலுணர்வு தான். அந்த பாலுணர்வு வந்து விட்டால் அவனுக்கு வேற சிந்தனைகளே வராது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய சிந்தனை எல்லாம் முடக்கி அவனுடைய நிம்மதியெல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில கூட அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க, காரணம் அல்லாஹ்வுடைய பயம் தான். தக்குவா இந்த மாதிரியான ஆட்கள் தான் அல்லாஹ்விடத்துல மறுமையில விஐபிகளா வருவாங்க. இந்த பயம் நம்மிடத்துல வரணும், இந்த அச்சம் நம்மிடத்துல வரணும். சொன்னாங்கல்ல, மறுமை நாள்ல மக்கள் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்துல கூடி இருப்பாங்க, சூரியன் தலைக்கு பக்கத்துல வந்துடும், பூமி நெருப்பா கொதிக்கும், உடம்புல இருந்து வேர்வை வெளிப்படும். அந்த நேரத்துல மக்கள் நிழல தேடிக்கிட்டு இருப்பாங்க. சொர்க்கவாசிகள் கூட அந்த கூட்டத்துலதான் கூட்டத்தோட கூட்டமா நிற்பாங்க. நிழல் எல்லாரும் கேட்பாங்க. ஒரு மரத்துடைய நிழல் இருக்காது, ஒரு வீட்டுடைய நிழல் இருக்காது, ஒரு மலையுடைய நிழல் இருக்காது. இந்த பூமியை நாம் பொட்டலாக மாற்றி விடுவோம், எல்லாம் பிளேட மைதானமா தான் இருக்கும், மலைகள் எல்லாம் எல்லாம் எடுத்துருவான், பில்டிங் பில்டிங் எல்லாம் க்ளோஸ், ஒரு மரம் செடி கூட இருக்காது. அல்ல அந்த மைதானத்துல உலக மக்களை எல்லாம் கோடான கோடி மக்களை நிப்பாட்டி இருப்பான். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க, சூரியன் தலையை பொசுக்குது, கால் செருப்பு இல்லாம, உடம்புல ஒட்டு துணி இல்லாம, நிர்வாணமா நம்ம எல்லாரும் நிப்போம், நிர்வாணமா நிப்போமா? அப்ப ஒரு நாள் இன்னொரு பார்க்க மாட்டோமா? ஒரு மனுஷன் நிர்வாணமா இருந்தா இன்னும் நிர்வாணமா இருக்கிறோம், உலகமே பார்க்கும் நிர்வாணமா இருக்கா, நிர்வாணமா இருக்கான். ரசூசல்லாக கூட ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, அல்லாஹ் குதிரை மஹ்ஷர் மைதானத்துல எல்லாரும் நிர்வாணமா எழுப்பப்படுவோங்கிறீங்களே, ஒரு ஆள் இன்னொரு பார்க்க மாட்டோமா? பார்க்க மாட்டான். ஏ அந்த நேரத்தில் மனுஷன் அடுத்தவன் என்ன செய்யறான்னு பார்க்க மாட்டான். இங்கதான் சைத்தானிய சிந்தனை, என்ன அவன் என்ன பண்றான், இவன் என்ன செய்யறான், இவன் என்ன பண்றான், இப்படியே சைத்தானிய சிந்தனை அடுத்தவன் பத்தி துருவி துருவி ஆராயக்கூடிய நிலையில நம்மளை கொண்டு போகுது. ஆனா மறுமை நாள்ல பக்கத்துல உள்ளவன் ஆடை இல்லாம நிர்வாணமா இருப்பான், அவனை கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஏன் இப்படிதான் நம்ம பார்வை இருக்கும், நம்ம நிலைமை என்ன, நம்ம சொர்க்கம் போவோமா நரகம் போவோமா, இப்படிதான் நம்ம சிந்திப்போம். இந்த விஷயத்துல அவருடைய கவனம் போறதை விட அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய நிலையும் கடுமையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட மஹ்ஷர் மைதானத்துல குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் அல்லாஹ் அரசுடைய நல்ல தருவான். அதுல ஒரு ஆள் யாரு தெரியுமா, யார் ரஜுலும் ஒரு மனிதர், தாசுஹு இம்ராத்தும் ஜாத்து மன்சபி ஜமால், அழகும் அந்தஸ்தும் உள்ளவள், ஒரு ஆணை அழைக்கிறாள், அழைக்கக்கூடியவள் அழகுள்ளவள் அந்தஸ்துள்ளவள். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டு அம்சங்களும் அடங்கிய பொருந்திய ஒரு பெண் அழைக்கிறாள். இதைத்தான் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு ஒரு ஆணுக்கு கிடைக்கிறது. அந்த நேரத்தில் என் உள்ள இதை விரும்புது, உண்மையிலேயே உன்னை என்னுடைய உள்ளம் விரும்புகிறது. ஆனால் நாம் ரெண்டு பேரும் செய்யக்கூடிய இந்த காரியத்தை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் விரும்ப மாட்டான். இன்னி அகாஃபுல்லா, அல்லாவுக்கு நான் பயப்படுகிறேன், இதை செய்தால் அல்லாஹ் என்னை நரகத்திலே போட்டு விடுவான் என்று பயந்து அந்த பெண்ணை விட்டு விலகினால் அல்லாஹ் அவரை மறுமையில வா கோடான ஒரு மக்கள் குழுந்தி இருக்கும் போது எத்தனையோ மக்கள் சொர்க்கவாசியா கூட இருப்பாங்க, நீ இல்ல நீ மட்டும் வா என்று அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்து தன்னுடைய அரசுக்கு கீழே அல்லாஹ் அவர்களுக்கு இடம் அளிப்பார். ஏன்னா அல்லாஹ் இடத்துல விஐபிகள் தக்குவா. அப்ப அம்மாமன் நகநத்தானில் ஹவா, யார் தன்னுடைய மன இச்சையை தடுக்கிறாரோ, மனதிலே எழக்கூடிய ஆசைகளை தடுக்கிறாரோ, காப்ப மகாம ரப்பி, தன்னுடைய இறைவனுடைய சன்னிதானத்தை பயந்து மனதில் எழக்கூடிய ஆசையை அடக்குகிறாரோ, ஜன்னத்ஹியல் மஹ்வா, அவர் போகக்கூடிய இடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக இருக்கணுமா? உள்ளத்தில் எழக்கூடிய ஆசைகளை எல்லாம் அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய இன்பம், நம்முடைய சுகம் எல்லாமே அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில தான் இருக்கணும். அல்லாஹ் விரும்பலையா, நம்ம உள்ள விரும்பினாலும் சரி, அதை ஒடுக்கணும், அதை அடக்கணும். இதுதான் தக்குவா. இவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்துல சொர்க்கம் அந்தஸ்துகள் எல்லாம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்ல மக்களுடைய வரலாறுகளை சொன்னார்கள். அதுல ஒரு வரலாறு என்ன தெரியுமா, ஒரு நல்ல ஒரு சம்பவம். ஒரு காலத்துல மூணு பேர் இருந்தாங்க. அந்த மூணு பேரும் பயணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கடும் மழை வந்தது. அந்த மலையிலிருந்து ஒதுங்கிறதுக்காக ஒரு பாறைக்குள், ஒரு குகைக்குள் அவர்கள் சென்றார்கள். மழை பெய்யுது, குகைக்குள்ள ஒதுங்குறாங்க. இவங்க மூணு பேரும் குகைக்குள்ள போனோன்னே ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு வந்து குகையின் வாசல் அடைச்சிருச்சு. வெளியில் வர முடியுமா? ஆள் இல்லாத பகுதி, காட்டுப்பகுதி, சட்டம் போட முடியாது. குகைக்குள்ள தண்ணியும் இருக்காது, சாப்பாடு இருக்காது, ஒண்ணும் இருக்காது. கொஞ்ச நேரத்தில் செத்து போயிருவோம். இப்படிப்பட்ட ஒரு உயிர் போகக்கூடிய நிலை. இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கும், எவ்வளவு பயம் இருக்கும், பல கவலைகள் வரும். நம்ம மனைவி மக்கள் என்ன செய்வா, நம்ம பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னு பல சிந்தனைகள் வரும். அந்த மூணு பேரும் அல்லாட்ட நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்ல காரியத்தை சொல்லி அல்லாட்ட துவா செய்வோம். அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு மனத்தீமையோடு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நல்ல காரியத்தை செஞ்சிருக்க மாட்டோமா, அதை சொல்லி அல்லாட்ட கேட்போம், அல்லாஹ் காப்பாற்றுவான். அந்த நம்பிக்கையோடு அவங்க அல்லாட்ட துவா செய்யறாங்க. பாறையை நவட்டி பாக்குறாங்க, பாறை நகல மாட்டேங்குது. மூணு பேரும் சேர்ந்து தள்ளி பாக்குறாங்க, பாறையை தள்ள முடியல. அப்படிப்பட்ட வெயிட்டான பாறை அது. அல்லாட்ட துவா செய்யறாங்க. மூணு பேரும் கேட்டாங்க துவா, அவங்க சொன்ன நல்ல காரியத்தை சொல்லி கேட்டாங்க. அதுல ஒரு ஆள் என்ன துவா தெரியுமா அவர் செஞ்சார், யா அல்லாஹ், நான் ஒரு பெண்ணை விரும்பினேன், ஒரு பெண்ணை நான் காதலித்தேன், அந்த பெண்ணை தப்பான முறையில் அடையணுங்கிறதுக்காக எவ்வளவோ நான் முயற்சி பண்ணேன், ஆனால் அந்த பெண் ஒத்துக்கொள்ளவே இல்லை, மறுத்து கொண்டே வந்தால் ஒரு நேரத்தில் அந்த பெண்ணுக்கு வறுமை ஏற்பட்டது. பஞ்சத்தின் வறுமையின் கோரப்பிடியில் அவள் சிக்கிக்கொண்டால் வேற வழி இல்லாமல் என்னிடத்திலே வந்தால், என்னிடத்திலே அன்றைக்கு செல்வம் இருந்தது, நான் பணக்காரனாக இருந்தேன், அவள் என்னுடைய உறவுக்கார பெண், சொந்தக்கார பெண், எனக்கு மக்களிலேயே விருப்பமானவள், அவளை கடுமையாக நேசித்தேன், அவள் வந்தால் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டான், நான் உதவி செய்யறேன், ஆனா நான் சொன்னதை நீ செய்யணும் என்று அவளை உபச்சாரத்துக்கு நான் நிர்பந்தித்தேன். அவளும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டு விட்டாள். நான் பணத்தையும் கொடுத்து விட்டேன். நாங்கள் இருவரும் தனி அறையிலே தவறு செய்யக்கூடிய, முற்படக்கூடிய நேரத்திலே அந்த பெண் மனம் இல்லாமல் பதறி போய் ஒரு வார்த்தை சொன்னால், இத்தகையில்லா, நீ அல்லாவை அஞ்சிக்கொள், வலா தஃபத்துல் ஹாத்தம இல்லா பிஹக்கிஹி, முறை இல்லாமல் என்னை நீ நெருங்காதே என்று ஒரு வார்த்தை சொன்னால், இந்த வார்த்தை உன்னுடைய பயத்தை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி விட்டது, உன்னுடைய வார்த்தையை சொன்ன பிறகு அந்த இடத்துல அல்லாமே இதைந்து கொள் என்று சொன்ன பிறகு என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை, நான் எழுந்து விட்டேன், அவளுக்கு கொடுத்த காசை நான் வாங்கல, ரிட்டர்ன் வாங்கல, நீனே வச்சுக்கோ என்று அவளை அனுப்பி விட்டேன். யாழ்லா, உண்மையில அந்த பெண் எனக்கு விருப்பமானவள், ஆனால் அவளை நான் நெருங்கி எல்லா வாய்ப்புகளும் வந்த நேரத்திலே உன்னுடைய நாமம்தான் அந்த காரியத்தை செய்ய விடாமல் என்னை தடுத்தது, உனக்கு பயந்தேன், எனக்கு விருப்பமானவளாக இருந்தாலும் அவளை விட்டு விட்டேன், எனக்கு விருப்பமானதை இன்னைக்கு நீ செஞ்சு கூடியா அல்லாஹ், என்னை காப்பாற்று, என்று அல்லாட்ட அவர் துவா செய்தார். பாறை அகன்றது, அந்த மூணு பேரும் தப்பிச்சு போனாங்க. இது மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இது எப்படி ஒரு மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்க. ஈமானந்த தக்குவா ஒரு மனுஷன் இப்படி தடுக்கணும், தீமைகளை விட்டு தடுக்கணும், பாவங்களை விட்டு தடுக்கணும், அல்லாவுடைய வார்த்தை தடுக்கணும், அல்லாவுடைய சிந்தனைகள் தடுக்கணும், அதுதான் தக்குவா என்பது. அப்படி நம்மை தடுத்தால் நாம் அல்லாவுக்கு விருப்பமானவர்களாக மாறிடுவோம். அல்லாஹ் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நம்ம கேட்கறதை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி பாறை பாருங்க தானா நகலுது. பாறை எப்படி தானா நகலும், யாருக்கும் முடியாது, அல்லாஹ் நினைத்தால் நகலும். அப்படிப்பட்ட கலாமத்துகளை கூட அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். இயல்புக்கு மாறான அற்புதங்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். நம்ம செய்ய வேண்டியது என்ன, அல்லாஹ் விரும்பிய அடிப்படையில் வாழணும், பக்குவா இருக்கணும், பயம் இருக்கணும். இது மாதிரியான நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் நம்மளை தடுக்கணும். இது உபச்சாரம் மட்டும் அல்ல, ஒழுக்க விஷயம் மட்டுமல்ல, பொருளாதாரம் பணம் அனைத்து விஷயங்கள்லையும் அல்லாஹ்வுக்கு நம்ம அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த தக்குவாவை பயத்தை ஏற்படுத்துவதுதான் நோம்புடைய நோக்கம். நோம்புடைய நோக்கம் என்ன, இந்த தக்குவாவை ஏற்படுத்துவதுதான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் மீது இறை நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டிருந்ததோ அது மாதிரி உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், ஏன் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, நீங்கள் இறையேற்றம் உள்ளவர்களாக மாறணும், பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும். பயபக்தி நம்மிடத்தில் வரணும், அதுதான். இவ்வளவு நேரம் சொன்னோம் இல்லையா, இந்த தக்குவா அல்லாவுக்காக பயந்து அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தில் விட்டு விலகிறது, அல்லாஹ் பயப்படுறது. எல்லா விஷயங்களும் அப்படித்தான். மனைவியுடைய கடமையை மீறுவீங்களா, மனைவிக்கு பயப்பட தேவையில்லை, அல்லாவுக்கு பயப்படு. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்கா செய்யாம இருக்கிறீங்களா, அப்ப அல்லாவுடைய பயம் வரணும். அண்டை வீட்டுக்காரன் தப்பா நடக்கிறியா, அப்ப அல்லாவுடைய பயம் வரணும். என்ன விஷயம், அடுத்த உரிமையில அநியாயமா நடக்கிறோமா, அடுத்தவருடைய மானத்துல தலையிடுறோமா, அல்லாவுடைய பயம் வரணும். பெருமை அடிக்கிறோமா, அல்லாவுடைய பயம் வரணும். நம்மளாலே தெரிஞ்சு புகழ்ந்து பேசிக்கிறோமா, அல்லாவுடைய பயம் வரணும். அடுத்தவங்களை மட்டப்படுத்துறோமா, அல்லாவுடைய பயம் வரணும். நம்மிடத்துல என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யும் போது அல்லாவுடைய பயம் வந்து அந்த காரியங்களை விட்டு நம்ம விலகணும். இந்த நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாசத்தையே வச்சிருக்கிறான். நோன்பே அல்லாவுக்கு தான் கடமையாக்கி இருக்கிறான். ஏன்னா நோம்பு நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, மனைவிடத்துல இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது இல்லையா, இந்த மூளையும் செய்யக்கூடாது. இந்த மூளையை நம்ம செய்யாம இருந்தோம்னா உடம்புல பலகீனம் ஏற்படும் இல்லையா. சாப்பிடாம இருந்தா குடிக்காம இருந்தா எப்படி இருக்கும், உடம்பு தெம்பா இருக்குமா, சோர்வா இருக்குமா, சோர்வா இருக்கும். இந்த சோர்வு நம்மிடத்துல ஒரு பணிவை ஏற்படுத்தும், சோர்வு பணிவை ஏற்படுத்தும். ஏன்னா உடம்புல தெம்பு இருக்கும் போது கொஞ்சம் இன்பங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். பலகீனங்கள் ஏற்படும் போது அல்லாஹ்வுடைய நினைவு கொஞ்சம் அதிகமாகும், துனியாவுடைய ஆசைகள் நம்மிடத்துல குறையும். அதனாலதான் பாருங்க, இந்த பசி பட்டினியால காபிர்களை அல்லாஹ் தோல்ச்சிருக்கிறான். பகதுனாகும், அவர்களை நாம் பிடித்தோம், துன்பங்கள் சோதனைகளை கொண்டு அவர்களை நாம் பிடித்தோம், ஏன், அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த பசி பட்டினி எல்லாம் நமக்கு ஏற்படும் போது நம்ம இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பணி வரும். உடம்புல உள்ள செம்பு குறையும் போது அல்லாவுடைய நினைப்புகள் கொஞ்சம் அதிகமாகும். அதனால நோன்புக்கு பேர் என்ன, அஸ்தௌம். அரபில நோன்பு அஸ்தௌம்னு சொல்றாங்க. ஸௌம்னால என்ன, அல் இம்சாக், விலக்கிக் கொள்வது, தடுத்துக் கொள்வது. எதை விட்டு தடுத்துக் கொள்வது, உண்பதை விட்டு, குடிப்பதை விட்டு, மனைவி செயலை விட்டு, பாவமான விஷயங்களை விட்டு. இதுதான் நோன்புடைய நோக்கம், ஹராமான விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும். நோன்பு இறையச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. சாப்பிடுறது குடிக்கிறது அத்தியாவசியமானது. சாப்பிடாம இருப்போமா, நம்ம தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா, கொஞ்ச நேரம் இருக்கலாம். அப்புறம் தானா உடம்பு கேட்கும் சாப்பாடு, நம்ம உடம்பு தண்ணியை கேட்கும் தானா, செத்து போயிடுவோம். உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு அவசியமான அத்தியாவசியமானது உண்ணுவது பருகுவது. அப்படிப்பட்ட அவசியமான அத்தியாவசியமான அந்த தேவைகளை நம்ம கட்டுப்படுத்திக்கிறோம் நோம்பு நேரத்தில். நம்ம மனசையும் கட்டுப்படுத்துறோம், உடம்பையும் கட்டுப்படுத்துறோம். நப்சை அடக்கிறோம். நப்சை அடக்கிறதுதான் பயிற்சி நோன்பு. நோன்பு பயிற்சி எதுக்கு? நப்சு தான் நம்ம நாசமாக்குது. அந்த நப்சை நீ அடக்கணும். மனசு கேட்கும் சாப்பிடுங்கலி அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அப்ப உனக்கு அவசியமான சாப்பாட்டை தண்ணீரை உன்னுடைய உடல் கேட்டாலும் உள்ளம் கேட்டாலும் அதை அடக்கி விட்டு அல்லாஹ்வுக்காக உண்ணாகம் பருகாம இருக்கிற தனி அறையில் இருப்போம். யாரும் இருக்க மாட்டாங்க, சாப்பிடுவோம், சாப்பிடலாம், குடிக்கலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க. உலகத்துக்கு நம்ம நோம்பாரியும் காட்டிக்கிறலாம், ஆனா நம்ம சாப்பிடுவோமா? ரூம்ல சாப்பாடு இருந்தா நோம்பு நேரத்தில் சாப்பிடுவோமா? நம்ம யாரும் பார்க்கல, திடீர்னு ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி எடுத்து இப்படி குடிச்சிடலாமா? குடிப்போமா? நம்ம ஒரு நோம்பாடி குடிக்க மாட்டான். ஏன் குடிக்க மாட்டான்? யார் இல்லாருன்னா என்ன? அல்லாஹ்ல பாக்கறான். அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிருக்கிறது, மக்களுக்காக நோன்பு வச்சிருக்கிறது, அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் பாக்கிறாங்கிற சிந்தனை நோம்பாடி இடத்துல ஏற்படுத்து. அதனால நப்சையும் அவன் அடக்கிக்கிறான், அல்லாஹ்வுடைய உடம்புக்கு கட்டுப்படுறான். இந்த உணர்வு எல்லா காலத்திலும் நம்ம இடத்துல வரணும் அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹ் நோன்ப கடமையாக்கி இருக்கிறான். இந்த தக்குவாவை நம்ம உணரலன்னா இந்த ரமலான்ல நமக்கு நோக்கத்தை நம்ம அடையல. தக்குவாவை உணரலன்னா ரமலான் அடைந்து புண்ணியம் கிடையாது. அந்த ரமலான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது, அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகள் வச்சிருக்கா, அந்த சிறப்புகள் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நோன்பு வச்ச நன்மையும் கிடைக்காது. சொன்ன ஹதீஸ் மல்ல மேதா கவுல சூரி வல்ல அமலபிஹி பலைசலில்லாஹி ஹாஜதும் சீயதா தஆமஹு வஷராபஹு. யார் தீய சொல்லையும் தீய செயலையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதால் தாகித்திருப்பதால் அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லை. நோன்பு வச்சிருக்கேங்கிற கெட்டத செஞ்சுகிட்டு இருக்கிற அப்ப என்ன நீ நோன்பு வச்சிருக்கிற? நோன்பால யாருக்கு என்ன நன்மை? அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. நீ பட்னி தான் கிடந்திருக்கிற, சும்மா பட்னி கிடந்திருக்க, வீணா பட்னி கிடந்திருக்கிற. இப்படி அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஆனால் நோம்புங்கிறது நமக்கு பயிற்சி. மற்ற காலத்தில் இருந்த மாதிரி கெட்டதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. அவளமே இருந்திருப்போம், மனுஷன் தான், நம்மகிட்ட கெட்டது இருந்திருக்கும், பாவமான விஷயங்கள் வந்திருக்கும். இப்ப முடிவெடுக்கணும் நோம்பு நம்மளை செலுத்துறதுக்கு, நம்மளை சரி பண்றதுக்கு. அதனாலதான் நம்ம முஸ்லாசம் சொன்னாங்க, இதற்கான எவ்வளவு சௌமிய ஆதிக்கும். நீங்க நோம்பு வைக்கக்கூடிய காலகட்டத்தில் யாராவது ஒரு சண்டைக்கு வந்தா உங்களை திட்டினா நீங்க என்ன சொல்லணும்? பதிலுக்கு திட்டணுமா? பதிலுக்கு நம்ம எதிரணுமா? பல எப்போ இன்னி இம்ரான் சாயிமன் நோம்பாளி பல இருக்கும். அவர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட வேண்டாம், கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம். யாராவது வம்புக்கு வந்தா கூட இன்னி இம்ரான் சாயிமன் நான் நோம்பாளி. ஏன்னா நோம்பாளிகள் செய்யக்கூடாது. கோபத்தை எல்லாம் அடக்கணும். ஒரு மனுஷன் கோபத்தை அடக்கணும், நப்சை அடக்கணும், அதுதான் பெருசு. அடுத்தவங்களை அடிச்சு கீழே வீழ்த்துறது பெரிய வீரன் அல்ல. லைச சதீது பிஸ்வரா, மற்றவர்களை எல்லாம் வீழ்த்தக்கூடிய பெரிய வீரன் அல்ல. இன்னம சதீது உள்ளது எம்லிக்கு நப்தகு இந்த அளவு. கோபம் வரும்போது தன்னை அடக்கிக் கொள்கிறானே அவன் தான் உண்மையான வீரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப கோபத்தை அடக்கணும், டென்ஷன் அடக்கணும், படபடன் பேசுறது அடக்கணும். அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய வகையில நம்முடைய செயல்பாடுகள் அமைச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுதான் அல்லாஹ் அந்த நோம்புல இருந்து நம்ம எதிர்பார்க்கிறான். அந்த நோக்கத்தை புரிந்து இறையத்தை இந்த நோன்பிலே நாம் அதிகமாக்கிக் கொள்ளலாமா? அதிகமாக்கிக் கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களாக, இந்த ரமலானுடைய நன்மைகளை முழுமையாக அடையக்கூடிய மக்களாக, ரமலானிலே நோன்பு நோட்டு இரவிலே நின்று வணங்கி குரானை அதிகமாக ஓதி இபாதத்துகளை நிறைவாக செய்து அவனுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானா.